ஒவ்வொரு நாளிலும் புதிய வாழ்க்கையை நாம் முன்னோக்கியவர்களாக மனதில் செய்தி அறிவிக்கப்பட்டவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு பொழுதிலும் அடுத்தது எப்படி இருக்க வேண்டும் என்ற எண்ணம் சதா சர்வ நேரமும் நம்முடைய உயிர் மூச்சை விட சமீபமாக வேண்டும் என்ற அந்த அழகான செய்தி நமக்காக நம்முடைய மனதிற்கு எந்த நேரமும் ஊட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதற்கு பெயர் இறைவனிடமிருந்துள்ள பெரும் பாக்கியம், இறைவனிடமிருந்துள்ள ஒரு ஆசீர்வாதம். அழகான வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்ற அந்த நற்செய்தி. இதற்கு பெயர் உள்ளுணர்வு. உள் உணர்வு நமக்கு இருக்கும் வரையில் நாம் நம்முடைய வருங்கால வாழ்க்கையில் நன்மையான வாழ்க்கைக்காக பணிக்கப்பட்டவர்கள், அந்த வாழ்க்கையின் மீது நீங்கள் அமைக்கப்பட்டவர்கள், அந்த வாழ்க்கைக்காக நீங்கள் வழிநடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதையும் நீங்கள் அறியுங்கள். ஒரு முயற்சி செய்கின்றோம், நமக்கு ஒரு தேவை என்பதற்காக அந்த முயற்சி தோல்வியடைகிறது. பின்னரும் முயற்சி செய்கின்றோம், பின்னரும் தோல்வி, பின்னரும் நஷ்டங்கள் ஏற்படுகின்றன. நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முயற்சிக்கான உத்வேகமும் நன்மைகள் நமக்கு உண்டு என்ற அந்த எண்ணமும் படிப்படியாக நம்மை விட்டும் அந்த உற்சாகம் குறைந்துவிடுகின்றது. இறுதியில் நாம் நம்பிக்கை இழப்பவர்களாக ஆகிவிடுகின்றோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நஷ்டத்திற்குரிய காலம். நம்பிக்கை எப்பொழுது இழக்கின்றோமோ அது நஷ்டத்திற்கான காலமாக அமைகிறது. என்னுடைய நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுகமான எண்ணம், இனி வரக்கூடிய வாழ்க்கைக்கு ஒரு உத்தரவாதமாக இறைவனிடமிருந்துள்ள ஒரு நற்செய்தியாகவும் நல்ல ஆசீர்வாதமாகவும் அமைகிறது. அதில் நான் தோல்வியை கண்டிருந்தால், இந்த நேரத்தில் நான் தோல்விகளுக்கு மேல் தோல்விகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன என்னுடைய முயற்சிகளில், ஆயினும் நான் இன்று மிக கஷ்டமான சூழல் இருந்த போதிலும் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை வேண்டுமா என்று கேட்கும் பொழுது வேண்டும் என்று கூறுவோம். அப்படியானால் இறைவன் நமக்காக அமைத்திருக்கக்கூடிய அந்த உள்ளுணர்வு ஒரு பக்கம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. நாம் நம்முடைய அறிவை கொண்டு நாளைக்கு என்ன சம்பாதிக்க இருக்கின்றேன் என்ற அந்த அடிப்படையை கொண்டு புதிதாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றேன், என்னுடைய யோசனைகள் ஆகின்றேன். பல மனிதர்களுடைய வாழ்க்கையையும் பார்த்து அவர்களுடைய உற்சாகத்தையும் உங்களை உற்சாகப்படுத்துவதையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவர்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சில யுக்திகளையும் கொண்டு நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை உங்களுக்காக நடந்து கொண்டிருக்கின்றது. இறைவனிடமிருந்துள்ள நற்செய்தியும் உங்களுக்கு உங்களுடைய மனதில் அமைக்கப்பட்டு அதுவும் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் விரும்பக்கூடிய வாழ்க்கை ஒரு புறமும் இறைவனிடமிருந்து கொடுக்கப்பட்ட அந்த வாக்குகள் அவன் புறத்திலிருந்து நிறைவேற்றப்படக்கூடிய அந்த ஒரு தேவையை தன் மீது கடமையாக்கி கொண்டவன், அவன் உங்களுக்காக தன் புறத்திலிருந்துள்ள வாக்குகளை நிறைவேற்றிக் கொண்டிருப்பது நீங்கள் அறியாத புறத்திலிருந்துள்ள ஒரு நற்செய்தியாக உங்களுக்காக கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதன் காரணமாகத்தான் என்னுடைய முயற்சிகளில் தொடர்ச்சியாக தோல்வியடையும் பொழுது நான் நம்பிக்கை இழந்துவிடுவேன், நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய அந்த வாழ்வின் பகுதி நல்ல வாழ்க்கை உண்டு, சுகமான வாழ்க்கை உண்டு என்ற அந்த பகுதியை நான் மறந்து விடுகின்றேன், வேண்டாம் என்று நம்பிக்கை இருப்பதன் காரணமாக வாழ்க்கையை வெறுத்தும் விடுகின்றது, நான் என் வாழ்க்கையை முடித்தும் கொள்கின்றேன். ஆனாலும் இறைவனிடமிருந்து வரக்கூடிய அந்த வாக்குகள் உங்களுக்காக நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன, அதன் பொருட்டுதான் நான் இன்னமும் நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன், நல்ல வாழ்க்கை உங்களுக்கு உண்டு என்று நம்புகிறேன் என்று கூறும்பொழுது, கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக கூறும்பொழுது மனம் விரக்தியிலும் மன அழுத்தத்திலும் இருப்பவர்கள் கூட நம்பிக்கை கொள்ள ஆரம்பிக்கின்றார்கள். இந்த இருவேறு பாதையை தெளிவாக நீங்கள் அறிய வேண்டும். என்னுடைய மனதில் உள்ளத்திலிருந்து வரக்கூடிய செய்தியை இறைவன் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றான், என்னுடைய அறிவை கொண்டு நான் என் மனதில் வைத்திருக்கக்கூடிய அந்த பகுதியில் நான் நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கின்றேன். அவ்வுடனே விளைச்சல்கள் சார்ந்த ஒரு வாழ்க்கையை நான் பார்க்கின்றேன், சுற்றிலும் பார்க்கின்றேன். நிகழ்ந்து கொண்டிருக்கூடிய வாழ்க்கையினுடைய நிகழ்வுகள் தான் உண்மையானது. என் பார்வைக்கும் என் வெளிப்பட பலன்களுக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது மட்டும்தான் உண்மையானது. மற்றவை அனைத்துமே ஒரு சந்தேகத்திற்குரியதாகவும் என் விருப்பத்திற்கு அப்பால் நடக்குமா என்ற அந்த கேள்வியை கொண்டும் முடியாது என்ற அந்த அடிப்படையை கொண்டும் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய அறிவை கொண்டு நான் வாழும் காலமெல்லாம் கடந்த கால வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இறைவன் நமக்கு புறப்பலன்களை கொடுத்திருக்கின்றான் முன்னோக்குவதற்காக. நான் எனக்கு சென்று போன வாழ்க்கை தான் முக்கியம் என்று எழுதும்பொழுது என்னுடைய கண்கள் மூக்கு வாய்கள் தான் பின்புறமாக திருப்பப்பட்டுவிட்டன. இப்பொழுது நான் என்னுடைய வாழ்க்கையை முடித்துவிட்ட நிலையில் முடிந்து போன வாழ்க்கையை அதுதான் சத்தியம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். வர இருக்கக்கூடிய உள்ளத்தின் உணர்வுகளை பற்றி நான் நம்பிக்கை கொள்வதற்கு வழியில்லை. என் அறிவை நான் நம்பும் பொழுது கடந்த கால நிகழ்ச்சிகள் தான் உங்களுடைய அறிவு. கண்கள் எவற்றையெல்லாம் பார்த்ததோ அது உங்களுடைய அறிவு. உங்களுடைய அறிவின் எல்லை இன்று வரையில் ஒரு சனத்திற்கு முன்பாக எவற்றை கற்றுக்கொண்டீர்களோ அந்த எல்லை வரைதான். அறிவை நம்பும் பொழுது அடுத்த நொடிப்பொழுது வாழ்க்கைக்கு உங்களுக்கு வழியில்லை என்பதை அறியுங்கள். அப்படியே நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை கடந்த கால வாழ்க்கையிலிருந்து சிலவற்றை நீங்கள் உங்களுடைய யுக்திகளாகவும் உங்களுடைய போக்குகளாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் இவைதான் உங்களுக்கு சாத்தியம் என்ற அளவுக்கு உங்களுடைய எல்லையை வகுத்துக்கொண்டு இதற்கு மேல் வாழ்க்கை இல்லை என்று எண்ணக்கூடிய அந்த வாழ்க்கையைத்தான் நீங்கள் மீண்டும் தெரிகின்றீர்கள். இந்த வாழ்க்கையை நீங்கள் விரும்ப முடியாது. அதில் உங்களுக்கு எந்த விதமான சுகமும் கிடையாது. நான் அந்த என்னுடைய அறிவை கொண்டு முயற்சிக்கும் வாழ்க்கையில் விரக்தி தான் மிஞ்சும். எத்தனை காலத்துக்கு தான் நான் இப்படி வாழப்போகின்றேன் என்று. இதே வாழ்க்கையை நான் வாழ்கின்றேனே, இந்த வாழ்க்கையிலிருந்து விடுபட வேண்டும். இயந்திரத்தனமான வாழ்க்கையாக இருக்கின்றது, எனக்கு பிடிக்கவில்லை. வெறும் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னை சுற்றிலும் இயற்கை வளங்கள் சூழ்ந்த வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்று இறைவன் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த இயற்கை சூழல் மிகுந்த ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் புதிய புதிய படைப்பாக படைக்கப்பட்டுக் கொண்டிருக்கூடிய அந்த இறைவனுடைய ஆற்றலை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுடைய இதயத்தில் நான் அமைத்திருக்கின்றேன் நல்ல வாழ்க்கை வேண்டும் என்று. அந்த நன்மையான வாழ்க்கைகளுக்கு சுகத்திற்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது, அப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் விரும்புகின்றேன் என்று நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் கொள்ளுங்கள். நிச்சயமாக இதுவரையில் வாழ்ந்த வாழ்க்கையை விட சிறப்பான வாழ்க்கை வேண்டும். அப்படி என்றால் எனக்கு அறிமுகமில்லாத வாழ்க்கை உங்களுக்காக இப்பொழுது உங்களுடைய உள்ளத்தில் அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதனை நீங்கள் நினைவு கூறுங்கள். உங்களுக்கு அறிமுகமில்லாத வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். நீங்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடிய வாழ்க்கை ஏற்கனவே இறந்துவிட்டது. இனி உங்களுக்காக படைக்கப்பட இருக்கக்கூடிய வாழ்க்கையின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள். உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக இறைவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். நம்பிக்கை கொண்ட மக்கள் நன்மையையும் உண்மையையும் விரும்புவார்களே தவிர பொய்யையும் ஏமாற்றையும் அவநம்பிக்கையையும் அதோகதிதான் என்பதையும் நிச்சயமாக விரும்ப மாட்டார்கள். அழகான வாழ்க்கைக்காக நாம் காத்திருக்கின்றோம். உள்ளத்தை கவனியுங்கள். உள்ளம் உங்களிடம் பேசிக் கொண்டிருப்பதை கவனியுங்கள். எந்த நேரத்திலும் உங்களுக்கு சுகமான செய்தி உண்டு, ஆனால் நான் அதை கவனிக்காத நிலையில் அதனை யதார்த்தத்திற்கு விரோதமானது என்று எண்ணுகின்றேன். நடக்கக்கூடிய காரியத்தை பார் என்று சுற்றியுள்ள மக்கள் அதே நேரம் இறைவன் உங்களுக்காக நல்ல வாழ்க்கை என்று மட்டும்தான் உங்களிடம் கிடையாது என்று அறிவித்துக் கொண்டிருக்க, அதே நேரம் சுற்றியுள்ள மக்கள் நடக்கக்கூடிய விஷயத்தை கவனி, ஏதாவது முயற்சி செய், ஏதாவது முயற்சி செய் என்று தூண்டிக்கொண்டே இருப்பார்கள். மிக கெட்ட வாழ்க்கையின் பக்கம் நாம் தூண்டப்பட்டவர்களாக இருக்கின்றோம். தீட்டுப்பட்டவர்களாகவும் தீண்டப்பட்டவர்களாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய சக மக்களின் காரணமாக அவர்களுடைய அறிவை அவர்கள் நம்பி வாழ்வதும் நீங்களும் அவருடைய வழியைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று உங்களை நிர்பந்திப்பதும் உங்கள் மீது உள்ள அக்கறையின் காரணமாக அல்ல. நீங்களும் வடித்து வழிவிட வேண்டும், நீங்களும் முன்னேறிவிடக்கூடாது. இது பொறாமையினுடைய அறிகுறி. எந்த ஒரு மனிதனும் மற்ற மனிதனுக்கு நீ உன் இருதயத்தின் பக்கம் திரும்பு, அங்கு இறைவனுடைய வாக்கு இருக்கின்றது என்று கூற மாட்டார். மாறாக உலகத்தினுடைய வழிமுறைகளில் ஏதாவது ஒன்றை பின்பற்று, கடன் வாங்கு, முயற்சி செய், உழைப்பை மேற்கொள், மருந்துகளை சாப்பிடு, உணவை சாப்பிடாதே, இவ்வளவையும் கொண்டு உங்களை நிர்பந்தப்படுத்தக்கூடியவர்கள் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உங்களுடைய சக மனிதர்கள். இந்த அறிவு ஏற்கனவே என்ற இருக்கின்றது. அது அவ்வளவையும் நான் முயற்சித்து பார்த்து ஒரு தோல்வியை தருவிய பிறகு இப்பொழுது நான் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கும் பொழுது உங்களுடைய இறைவன் உங்களை வானத்தின் பக்கம் திருப்புகின்றான். பூமியில் அவலம் முடிந்துவிட்டது, இனியும் வாழ்க்கை உங்களுக்காக இருக்கின்றது என்று நான் விரும்பும் பொழுது வானத்தின் பக்கம் திரும்புகின்றோம். இப்பொழுது வானத்தின் பக்கம் திரும்பும் பொழுது கடவுளே என்று அழைக்கின்றோம். ஒருமையில் அழைப்போம் என்பதையும் கவனி. பூமியின் அடிப்படையை ஒட்டி வாழும் பொழுது பல கடவுள்கள், எங்கு திரும்பினாலும் கடவுள்கள், ஆயிரக்கணக்கான கடவுள்கள், இவர்கள் எதுவுமே எனக்கு உதவவில்லை என்று இருக்கும்பொழுது பூமியின் அடிப்படையை விட்டு இறைவன் உங்களை வானத்தின் பக்கம் திருப்புகின்றான். இனி இங்கு தேடுங்கள். இங்கு தேடும்பொழுது பூமியின் அடிப்படையை விட்டு அவ்வளவும் நீங்கிவிட்டது. வானத்தின் பக்கம் திரும்பும்பொழுது உணர்வின் அடிப்படையில் கடவுளே என்று ஒருமையில் அழைப்பீர்கள். கடவுள்களே என்று அழைக்க மாட்டீர்கள், தெய்வங்களே என்று அழைக்க மாட்டீர்கள், ஆண்டவன்களே என்று அழைக்க மாட்டீர்கள், கடவுளே, தெய்வமே, இறைவனே ஒருமையில் அழைப்பீர்கள். அந்த ஒருமைக்கு முதலில் நாம் வாழும் காலத்தில் இப்பொழுதே வர வேண்டும். உள்ளத்தின் பக்கம் திரும்பும் பொழுது தெய்வமே என்று உங்களுக்கு புலப்படும். புலப்படும் பக்கம் போகும்பொழுது பார்ப்பதெல்லாம் கடவுள்களாகவும் தெய்வங்களாகவும் மாயைகளாக நாம் கற்பித்துக் கொண்டவற்றின் மீது நம்பிக்கை விட்டு அகல முடியாதவர்களாகவும் வேறு வழியில்லையே என்று தெய்வத்திடம் முறையற்றாகிவிட்டது, வேறு என்ன செய்ய முடியும் என்று அந்த அடிப்படையை கொண்டு வாழ்க்கையின் தொலைத்தவர்களாகவும் தன்னம்பிக்கையையும் விட்டவர்களாகவும் இறை நம்பிக்கையையும் என்றோ விட்டுவிட்டவர்களை இன்று நாம் அடையாளம் காண முடியும். தன்னம்பிக்கை என்று குறிக்கின்றவர்கள் தான் வாழ முடியும் என்று எண்ணுகின்றார்கள். நிச்சயமாக அவிதமாக அல்ல. ஒவ்வொருவரும் வானத்தை நோக்கக்கூடிய அந்த நேரம் வரும் அப்பொழுது இறைவன் கூறுகின்றான், வானத்தில் உங்களுடைய இறைவன் கிடையாது, இறைவன் என்று அழைக்கும் பொழுது இறைவன் கூறுகின்றான். அத்தியாயம் 2:144 நிச்சயமாக நாம் முகத்தை வானம் நோக்க காண்கின்றோம். பூமியின் அடிப்படையை ஒட்டிய அவ்வளவு வழிமுறைகளும் நிர்மூலமாகி போகும் பொழுது உங்களை வானத்தின் பக்கம் திருப்புகின்றேன். நீங்கள் வானத்தின் பக்கம் திரும்பும்பொழுது அந்த வானங்களில் இறைவன் இல்லை, உங்களுடைய இருதயத்தின் பக்கம் திரும்புங்கள். அங்கு என்னுடைய வாக்குகள் இருக்கின்றன, அதனை நம்பிக்கை கொள்ளுங்கள். என்னுடைய வாக்குகளை மீறுபோன் நான் அல்ல. என்னுடைய வாக்குகள் எனக்கு உங்கள் மீது நிறைவேற்றுவதற்கு லேசானது, அழகானது. அந்த ஞானங்களையும் உங்களுக்கு கற்பிப்பேன். நீங்கள் அந்த ஞானங்களை கொண்டு உலகத்தினுடைய அறிவை மிகச்சவர்களாக வாழ்வதற்குரிய அந்த பாத்தியதையும் நான் உங்களுக்காக அறிவிக்கின்றேன். திரும்புங்கள் உங்களுடைய இருதயத்தின் பக்கம். அங்கு இருக்கக்கூடிய என்ன இருக்கின்றதோ அதனை நீங்கள் என்னிடம் கேட்கும் பொருட்டு வானத்தில் வைக்கின்றீர்கள். நான் எங்கு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று பாருங்கள். உங்களுடைய உள்ளத்தில், உங்களுடைய உள்ளத்திலிருந்து உங்களுடைய மனதிற்கு நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சத்தியத்தை பாருங்கள். அங்கிருந்துதான் நீங்கள் இது வேண்டும் என்று வானத்தில் வைக்கின்றீர்கள். நான் உங்களை உங்களுடைய இருதயத்தின் பக்கம் திருப்புகின்றேன். எங்கிருந்து உங்களுக்கு அந்த சுகமான செய்தி வருகிறது என்பதையும் பாருங்கள். நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு அவர்களுடைய இதயத்தின் பக்கம் அவர்கள் திரும்பாத வரையில் நம்பிக்கை கொள்வதற்கு எந்த வழியும் இல்லை. இதுவரையில் மூளையின் பக்கம் திரும்பியவர்கள் வைத்திருக்கக்கூடிய அறிவை கொண்டு நான் வாழ வேண்டும், படித்துவிட்டேன், இனி நான் வாழ்ந்து விடுவேன் என்று அந்த படிப்பின் அறிவின் பக்கம் நான் சென்று கொண்டிருந்தேன். இப்பொழுது முதல் முறையாக என் இறைவன் அறிவிக்கின்றான், பூமி உங்களுக்கு வழிவகுக்காது, வானத்தின் பக்கம் திரும்புகின்றீர்கள். அங்கு பார்க்கும்பொழுதுதான் இறைவன் அறிவிக்கின்றான், உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள், அங்கு என்னுடைய வாக்குகள் இருக்கின்றன. என்னுடைய வாக்குகள் உங்கள் முக்கியமானதை தவிர நான் எந்த உருவத்தில் இருக்கின்றேன் என்பது நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமும் இல்லை, கற்பனை பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அழகான வாக்குகள் தெய்வ வாக்குகள் என்று கூறுவீர்கள். சுகமான செய்தி அவர்கள் கூறும்பொழுது தெய்வ வாக்கை போன்றிருக்கிறது என்று கூறுவீர்கள். அந்த தெய்வ வாக்கை போன்றிருக்கிறது என்று கூறும்பொழுது உள்ளத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த சத்திய வாக்கை இவர் பேசுகின்றார், அதன் மீது நம்பிக்கை ஒட்டுகின்றார். எனவே நான் என் இறைவன் பக்கம் நான் திரும்புகின்றேன். என் இறைவன் பக்கம் திரும்பும் பொழுது என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறை உணர்வை நான் மதிக்கின்றேனே தவிர உருவமாக நான் பார்க்கும் பொழுது நிச்சயமாக உணர்வை தவறவிட்டுவேன். உங்களுக்கு உருவம் வேண்டுமா, அவனுடைய அருள் வேண்டுமா, எது வேண்டும்? அந்த உருவம் பேசாது, அருள் இங்கு உங்களுக்கு வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்று உள்ளத்திலிருந்து உங்களுக்கான அருள் இறங்கிக் கொண்டிருக்கின்றது. ஒருத்தர் மனுஷன்ட்டேந்து ஒரு அருள் வாக்கு வாங்கன்னு சொல்கிறோம், இறை வாக்கியங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நாம் அதை கவனிக்க தவறிவிட்டோம். பொருளின் அடிப்படையில் கடவுளை அமைத்ததன் காரணமாக, கடவுள் என்பது அருளுக்காக பொருளுக்காக அல்ல, அருளிலிருந்து பொருள் விளையும். உங்களுடைய மனம் ஒரு அருள், அது பொருள் அல்ல. உங்களுடைய மனதின் சுமை தாங்காமல் தான் என்னுடைய வாழ்க்கையை முடிந்துவிட்டால் என்ன என்று எண்ணுகின்றீர்கள். உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அருள், அங்கு ஒரு நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கை இல்லை என்றால் என்னுடைய வாழ்க்கையை நான் முடித்துக் கொள்வேன், இவ்வளவு பெரிய உடம்பு இருந்து பிரயோஜனம் கிடையாது. நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கை என்பது உங்களை நம்பக்கூடாது. உங்களுடைய அறிவை எல்லாம் முடித்து விட்டீர்கள், இப்பொழுது உங்களுக்கு வாழ்க்கை தேவைப்படுகின்றது, எதனை நம்புவீர்கள்? நம்பிக்கை என்பது உங்களுடைய உள்ளத்திலிருந்து அறிவிக்கப்படக்கூடிய செய்தி உங்களுடைய மனதிற்கு வரும்பொழுது அந்த மனதிற்குரிய நற்செய்தியை நம்புங்கள். எந்த நேரத்திலும் நற்செய்தி இல்லாமல் ஒரு மூச்சு கிடையாது என்பதையும் பாருங்கள். எனக்கு மோசமான நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், இது சுகமான நிலைக்கு மாற வேண்டும், இது உங்களுடைய மனதில் இருக்கின்றது, இப்பொழுது நீங்கள் அதை மட்டும் நம்புங்கள், அதை மட்டும் நம்புங்கள், அவ்வளவுதான். உங்களுடைய நெஞ்சம் உங்களுக்கு நெருக்கடியாக மாறிவிட்டது, உலகத்தில் எந்த முறைக்கு சென்றாலும் எனக்கு வழியில்லை என்று. இப்பொழுது இறைவனுடைய வாக்கு, உங்களுடைய முகம் அடிக்கடி வானத்தை நோக்க நாம் காண்கின்றோம், எனவே நீங்கள் விரும்பும் உம் இல்லத்தின் அளவில் உங்களுடைய உள்ளம் உங்களுக்கு மனதில் அறிவிக்கின்றதே அந்த இதயத்தின் பக்கத்தில் இருக்கின்றேன், அங்கு நீங்கள் தஞ்சமடையுங்கள். அதனை செவிசாய்த்து கேளுங்கள். சுகமான செய்தி, அழகான செய்தி, கவலை வேண்டாம் என்ற செய்தி எங்கிருந்து வருகிறது என்பதை பாருங்கள். உங்களுடைய உள்ளத்திலிருந்து உங்களுக்காக வெளிப்படுவதை கவனிக்க வேண்டும். உங்களுடைய இறைவன் உங்களுடைய உயிருக்கும் நெருக்கமாக, உங்களுடைய மூச்சுக்கும் நெருக்கமாக இருக்கின்றான் என்பதையும் கவனியுங்கள். அங்கு அவனுடைய வாக்கு இருக்கின்றது. அவ்வளவு சமீபமாக நீங்கள் இறைவனை கவனிக்கும் போது மட்டும்தான் மன அமைதி கிடைக்கும். அந்த அமைதி வெற்று அமைதி அல்ல, மயான அமைதியும் இல்லை, சத்தியத்தை கொண்டு உங்களுக்கு நம்பிக்கையூட்டியதன் காரணமாக ஏற்பட்ட அமைதி. அந்த அமைதியை கொடுத்த பிறகு தன்னுடைய வாக்குகளை உங்கள் மீது உங்களுடைய ஐந்து புலன்களுக்கும் அழகை கொடுக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை அமைக்க அவன் சக்தியற்றவன் இல்லை. எதை கொண்டு நீங்கள் அமைதியடைகின்றீர்கள் என்றால், என் உடலுக்கு தேவையான அவ்வளவு ருசிகரமான அழகான விஷயங்களும் என் புறத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்க வேண்டும், உள்ளம் புறமும் நிகழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். ஆக நான் அதனை ஏற்கின்றேன், அழகான வாழ்க்கையாக ஏற்கின்றேன். இப்பொழுது உங்களுடைய இறைவன் உங்களுக்கு அறிவிப்பது நிச்சயமாக நீங்கள் விரும்பியது உங்களுக்கு இருக்கின்றது. நீங்கள் விரும்பிய ஒவ்வொன்றும் உங்களுக்கு இருக்கின்றது. உங்களுடைய இறை வாக்கு பொய்யானதல்ல. உங்கள் கொடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இப்பொழுது உங்களுடைய உள்ளத்தை கவனிங்கள். அங்கே என்ன கேடுக்குன்னு கொஞ்சம் பாருங்கள், ஒன்றுமே இருக்காது. நீங்கள் யோசிக்கிறீங்களே, இதை கொண்டு செத்த கால அறிவை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றீர்களே, இதுக்குள்ளே போகும்போது தான் எனக்கு மயானத்தினுடைய நினைவு வரும். உள்ளத்தில் நாளைய வாழ்க்கைக்கு என்ன என்பதை அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதற்கு உங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை. இறைவன் எந்த விதத்தில் எந்த திசையிலிருந்து எந்த கோணத்திலிருந்து எந்த வழியை உங்களுக்கு அறிவிக்கப் போகின்றான் என்பதை நீங்கள் கணிக்க முடியாது. ஏற்கனவே அந்த வழியில் அமைத்திருக்கின்றான். அதற்கு நன்றி செலுத்துங்கள். எல்லா வழிகளும் மூடப்பட்டு விட்டது என்னுடைய வாழ்க்கைக்காக. இப்போ எப்படி வாழ்ந்துட்டுருக்கீங்க? மூடப்பட்டு விட்டால் இறந்திருக்க வேண்டும். நான் ஏன் வாழ்கின்றேன் என்று தெரியவில்லை, தெரியலை என்று ஆனால் வாழ வச்சுட்டு யார்? இப்போ நான் வாழ வேண்டாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது வாழ வைத்துக் கொண்டிருப்பது யார்? முதலிலே நாம் சொன்னோம், உங்களுடைய எண்ணங்கள் ஒரு பக்கம், உங்களுடைய அறிவை கொண்டு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இறைவன் உங்களுக்காக விதித்த வாழ்க்கையினுடைய அழகான அம்சங்கள் இன்னொரு பக்கம், அது நீங்கள் அறியாத வகையில் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த இரண்டில் இறைவன் ஞானம் மிக்கவன். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை முடித்துக்கொள்ள எண்ணினாலும் வாழ்க்கையை வேண்டும் என்று விரும்பக்கூடிய அந்த அழகான சுகங்களை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். எப்பொழுது இறைவனுடைய அந்த சுகமான செய்தி உங்களுக்கு அறிவிக்கப்படுவது நிறுத்தப்படுகின்றதோ, உள்ளம் எப்பொழுது உங்களுக்கு அளிக்கக்கூடிய சுகமான அந்த செய்தியை நிறுத்திவிடுகின்றதோ, அந்த நேரத்தில் எனக்கு வாழ்க்கை முடிகிறது, நான் வாழ விரும்பவில்லை, இறைவன் என்னை கைவிட்டு விட்டான். இப்பொழுதுதான் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கின்றார்கள். தற்கொலையின் காரணமாக, மிக கெட்ட மரணம் இதன் காரணமாகவே வாழும் காலத்திலே இறைவன் கைவிட்டு விட்டான். இனி அவர்கள் வாழ முடியாது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், இன்றுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாழ்க்கைக்கு காரணம் நாம் உள்ளத்தையும் கைவிடவில்லை, இறைவன் நம்மை கைவிடவில்லை, நாம் கொஞ்சம் அசட்டையாக இருக்கின்றோம் அவ்வளவுதான், கவனக்குறைவாக இருக்கின்றோம் அவ்வளவுதான், நாம் நம்முடைய உள்ளத்தை விளக்கவில்லை. காரணம், உள்ளம் என்ற ஒன்று உண்டு என்பதை நாம் அறிகின்றோம். ஆங்கிலத்திலும் இருக்கிறது சோல், மைண்ட், ரெண்டும் இருக்கிறது, மனசும் இருக்கிறது உள்ளமும் இருக்கின்றது. அந்த உள்ளம் என்ற ஒன்றை நான் கோவிலாக மதிக்க வேண்டும். உள்ளம் பெரும் கோவில், நாம் கற்பிக்கப்பட்டிருக்கின்றோம். மண் இஸ் மந்திர், இதனையும் அவர்கள் அறிகின்றார்கள். உங்களுடைய மனம்தான் உங்களுடைய கோவில் என்பதையும் அவர்கள் அறிகின்றார்கள். அந்த கோயிலை விட்டுவிட்டு நீங்கள் உங்களுடைய அறிவின் பக்கம் நீங்களாக கட்டிக்கொண்ட அந்த பாதையின் பக்கம் திரும்புகின்றீர்கள். இறைவன் அங்கிருக்கின்றான் என்று இறைவனுடைய வாக்குகள் பொதிந்திருக்கக்கூடிய உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் கோயிலாக மதியுங்கள். அங்கு இறைவன் உருவமின்றி வாக்குகள் இருக்கின்றன. கடவுளே என்று நான் திரும்பும் பொழுது என் கண்களை மூடுகின்றேன். காரணம், உருவத்தை பார்ப்பதற்கில்லை, உள்ளத்திற்குரிய அந்த சத்தியத்தை பார்க்கின்றேன். ஆகவே கண்களை மூடுகின்றேன். கடவுளை நீங்கள் உளமாற நீங்கள் விரும்பும் பொழுது, கடவுளை உளமாற நீங்கள் நேசிக்கும் பொழுது, அவனை நீங்கள் கேட்கும் பொழுது கண்களை மூடுகின்றீர்கள். காரணம், உருவத்தை பார்த்துட வேண்டாம். எந்த உருவத்தையும், வானங்களையும் பார்க்க வேண்டாம், பூமியையும் பார்க்க வேண்டாம், மனிதர்களையும் பார்க்க வேண்டாம். நாம் கற்பனையாக கட்டிக்கொண்ட தெய்வ இடங்கள் என்று கொள்ளக்கூடிய மஸ்ஜிதுகள், கோயில்கள், சர்ச்சுகள், தேவாலயங்கள், ஆசிரமங்கள் எதுவுமே பார்க்காதீர்கள். உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். அங்கு உங்களுடைய இறைவனுடைய வாக்குகள் வானங்களின் மீதும் பூமியின் மீதும் ஆட்சி புரியக்கூடியதாக இருக்கிறது உங்களுக்காக. ஆக கடவுளுடைய அலுவலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த வானங்களின் மீதும் பூமியின் மீதும் ஆட்சி புரிவதற்காக உங்களுடைய உள்ளத்தில். என்ன அங்கே கேடுக்கு சொல்லுங்க பார்ப்போம். உங்களுடைய மனசில் உங்கள் அறிவு கற்பிக்கிற அந்த சுகமான செய்திக்கு விரோதமான நேர் எதிரான அந்த கற்பனை அறிவு கற்பிக்கக்கூடிய அந்த மயான காற்றின் அறிவை தவிர வேறு எது இறைவனுடைய வாக்கை இன்று நிராகரிக்க முடியும்? கெட்ட மனிதர்களுடைய அறிவும் படிப்பறிவும் கல்வி அறிவும் அது ஒரு கடவி அறிவு என்பதை அறியுங்கள். அவ்வளவு அசிங்கமானது. காசுக்கு விளைவாக்கக்கூடிய அந்த விபச்சார அறிவு என்பதை அறியுங்கள். இந்த அறிவை கொண்டு நான் பணம் சம்பாதிக்கின்றேன். ஒருபோதும் அந்த பணம் அதன் காரணமாக நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய அந்த உணவு இவை எல்லாமே உங்களுக்கு விஷயமாகுமா என்று அதுதான். ஆக நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்திற்கு மருந்துகளைத்தான் திங்க முடியுமே தவிர உணவு நமக்காக தடை செய்யப்பட்டு விட்டது. உணவை சாப்பிடலாமா என்று பயத்தோடு இருக்கின்றோம். மருந்து என்ற விஷயத்தை சாப்பிடுவதற்கு அந்த பயம் இல்லை. இதைவிட ஒரு துர்ச்சகனம் என்ன இருக்க முடியும்? டாக்டர்கள் இருக்கின்றார்கள், உங்களுக்கு விஷங்களை கொடுப்பவர்கள், அவர்கள் நீங்கள் காப்பாற்றுவார்கள். இறைவன் இருக்கின்றான், உங்களுக்கு உணவளிப்பவன், உயிரளிப்பவன், அவனை நம்ப முடியாது. டாக்டர்களும் வேண்டும், கடவுளும் வேண்டும் என்று கூறுகின்றோம் குழப்பவாதிகள். டாக்டர்கள் விஷத்தை தருவார்கள், இறைவன் உணவை தருவான், இரண்டும் வேண்டுமா? எப்படி தீர்மானிக்கின்றோம்? கெட்ட அறிவு, இங்கிருந்து வந்த கெட்ட அறிவு, மனிதனுடைய அறிவு, நாசகாத அறிவு, விளங்கிக் கொள்ள வேண்டும், விலகிக் கொள்ள வேண்டும். உள்ளம் என்ற அந்த மாபெரும் ஆட்சி அதிகாரத்தின் மீது, ஆட்சி பிறத்தின் மீது உங்களுடைய மனதை திருப்புங்கள். அங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நற்செய்தியும் உங்களுக்காக உங்களுடைய இரண்டுமிருந்து சுகமான செய்தியாக, அளவிடப்பட்ட செய்தியாக, ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்தியாக இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள், சத்தியத்தின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுடைய அறிவு என்ற அந்த அசத்தியத்தின் மீது இதுவரையில் நம்பிக்கை கொண்டிருந்து இன்று வரையில் நான் அடைந்த நஷ்டங்கள் எனக்கு போதுமானது. இந்த நிமிடம் உங்களுடைய மனதை கவனியுங்கள். மூளை என்ற உலக அறிவு என்ற அந்த சாக்கடை என்னுடைய மனதில் இருக்கின்றது. நீ உதவ மாட்டாய் என்று, உனக்கு எந்த வழியும் இல்லை என்று. நிச்சயமாக சாக்கடைகளுக்குள் வழி இல்லை, தேங்கி கிடக்கும். நீரோட்டத்தின் மீது வழி இருக்கின்றது உங்களை கரை சேர்க்கும் அழகான வாழ்க்கைக்காக. அந்த உயிரோட்டமுள்ள நீரோட்டமுள்ள உங்களுடைய உள்ளம் உங்களை அறிவிக்கக்கூடிய இனி வரக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? எந்த நஷ்டங்களும் தீண்டாத வாழ்க்கை வேண்டும். எந்த குறைபாடுகளும் எந்த திசையிலிருந்தும் என்னை தீண்டாத வாழ்க்கை வேண்டும். இதற்கு உங்களிடம் வழி இருக்கிறதா? வழி இல்லை. வேண்டுமா? அடுத்த கேள்வி பதில் என்ன? வேண்டுமா வேண்டாமா? வேண்டும். யாரிடமிருந்து இருக்கிறது இந்த வேண்டும் என்ற அந்த தேவை நிறைவேறுவதற்கான பாக்கியங்களும் ஞானங்களும்? எவன் என கல்வித்துக் கொண்டிருக்கின்றானோ அவனிடம் இருக்கின்றது. அந்த அறிவிப்பு உங்களுடைய உள்ளங்களில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றதா, உங்களுடைய நெஞ்சங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதா இல்லையா என்று கேட்கும்போது ஆம், நெஞ்சத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அவ்வாறு நீர் நாம் எப்படி திசை திருப்பப்படுகின்றோம்? நெஞ்சத்தை விட்டுவிட்டு புறக்கண்கள் மூலமாக என்ன எங்கு இருக்கின்றதோ அதை பார்க்க வேண்டுமே தவிர என்ன வெளியில் இருக்கின்றதோ அதை கொண்டு என்னுடைய உள்ளத்தை என்னுடைய மனதை நாசப்படுத்தக்கூடாது. வெளியில் அவ்வளவும் கேடுகள், இது வேண்டாம் என்று உள்ளே இங்கிருந்து பாருங்கள். இப்பொழுது வழிகள் தெரியும். அங்கிருந்து மனதை பால்படுத்திவிட்டு பிறகு அந்த மனதை கொண்டு பார்க்காதீர்கள், எதுவுமே தெரியாது. புது வாழ்க்கை ஒவ்வொரு மூச்சிலும் மூச்சுக்கும் சமீபமாக, உயிருக்கும் சமீபமாக உங்களுடைய உள்ளம் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. சிறப்பான வாழ்க்கையை வாழுங்கள். உங்களுடைய உள்ளம் கூறுகின்றது சங்கையான வாழ்க்கையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளம் கூறுகின்றது நிம்மதியான வாழ்க்கை வேண்டும். உங்களுடைய உள்ளம் இன்னமும் அறிவித்துக் கொண்டிருக்கின்றது அமைதி மிக்க வாழ்க்கை வேண்டும். இன்னமும் அறிவிக்கின்றது பூங்காவனங்களில் நீங்கள் வாழ வேண்டும், சோலைவனங்களில் வாழ வேண்டும், நீருற்றுக்களும் நீர்வீழ்ச்சிகளும் எந்த பகுதியில் வாழ வேண்டும். எந்த மனிதனும் உங்கள் மீது ஆட்சி புரியக்கூடாது. இறைவன் ஒரு நினைத்துக்கிறார். வேண்டுமா வேண்டாமா? வேண்டும். சாத்தியமா சாத்தியம் இல்லையா? அடுத்த கேள்வி நீங்கள் கேட்க வேண்டியது, யாருக்கு சாத்தியமா சாத்தியம் இல்லை என்று கேட்கின்றீர்கள்? இறைவனுக்கா எனக்கா? எனக்கு சாத்தியம் இல்லை, ஏற்றுக்கொண்டேன். எனக்கு என்று சொல்லும்பொழுது மனித சமுதாயம் ஒட்டுமொத்தத்தையும் எனக்கு நான் ஏற்றுக்கொள்கின்றேன். இவர்களுக்கு நாதி இல்லை, வக்கில்லை, வழி இல்லை, நான் இவர்களை பின்பற்றக்கூடாது என்று. எந்த மனிதனுடைய அறிவும் உங்களை அழிக்கக்கூடியதை தவிர வாழ்விக்கக்கூடியது இல்லை. ஒவ்வொருடைய மனிதனுடைய அறிவும் கற்பனையைத் தவிர உண்மை இல்லை. வெற்று யுகங்களைத் தவிர வேறு எதுவும் கிடையாது. இறுதியில் நான் அந்த வெற்றி யுகத்தை எப்படி இறைவன் எனக்கு அறிவிக்கின்றான் என்றால், பாளைய வனத்தில் நீங்கள் தனியாக விடப்பட்டு விட்டீர்கள், அதில் காணல் நீரை காண்கின்றீர்கள். தாகித்தவன் அதை தண்ணீர் என்றே எண்ணுகின்றான். நல்லா தெரிஞ்சு இது காணல் நீர் என்று தெரிஞ்சும் தண்ணீர் என்றே எண்ணுகின்றான். அந்த நப்பாச தண்ணீராக இருந்திடக்கூடாதான். அதன் அருகே வரும்பொழுது எதனையும் காண மாட்டான். அங்கு அவன் இறைவனை காண்கின்றான். அவன் காரியம் முடிகிறது. உங்களுடைய கற்பனைகள் ஒரு காணல் நீரை போன்றது. அந்த காணல் நீரை நீங்கள் பின்பற்றக்கூடாது. உங்களுடைய இறைவன் உங்களுக்காக அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மாபெரும் ஆற்றலை நீங்கள் இன்று உங்களுடைய வாழ்க்கைக்கு உரிய ஒரு பாதையாக எடுத்துக்கொண்டது. ஞானமிக்க பாதை. இன்று நான் வாழ்ந்து கொண்டிருப்பது அந்த ஞானங்களின் காரணமாக. நான் அறிந்து கொண்டிருப்பது என் அறிவின் காரணமாக. துன்பத்தோடு இன்பம் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே நீங்கள் விரும்பக்கூடிய அந்த வாழ்க்கை உங்களுக்கு வேண்டுமானால் உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திருப்புகின்றேன். உங்களுடைய மனம் உள்ளம் பக்கம் திரும்பட்டும். அங்கு என்னுடைய வாக்குகள் இருக்கின்றன. தெய்வ வாக்குகளோடு இயங்குங்கள். தெய்வத்தை நீங்கள் கற்பனை செய்ய வேண்டாம். எது வேண்டும் என்று உங்களுக்கு கூறும்பொழுது நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கை எதன் மீது? சத்தியமான வாக்குகள் மீது. சத்தியமான வாக்கு எங்கிருக்கின்றன? உங்களை இருதயத்தில் இருக்கின்றன. அந்த இருதயத்தில் சத்திய வாக்குகளை அமைத்தது யார்? அழகான செய்திகளை மட்டுமே அறிவித்துக் கொண்டிருப்பது. அது கொஞ்சம் கூட கதை கிடையாது, குறையும் கிடையாது. அந்த இறை உணர்வோடு வாடுங்கள். இறைவனை பார்க்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட வேண்டாம். ஒரு காலம் பார்க்க முடியாது. கற்பனைகளை சேர் பின்பற்ற முடியாது. நாம் அழிந்தும் போவோம். இறை வாக்குகளையும் நாம் துளைத்துவிடுவோம். இறை உணர்வுகளும் இருக்காது. துன்பம் மட்டுமே இருந்த வாழ்க்கையாக அமைந்துவிடும். இறை உணர்வு இருக்கும் காலமெல்லாம் இறைவனிடமிருந்து ஒரு சுகமும் நீங்கள் அறியாத சுகமும் இருக்கிறது. அதனையும் நீங்கள் மறந்து கொள்ளுங்கள். ஆக உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் அவன் உங்களுடைய மனதை திருப்புகின்றான். அது தெய்வ இல்லமாக இருக்கின்றது. இறைவனுடைய வாக்குகள் பொருந்ததாக இருக்கின்றது. நான் மசூதிகளுக்கு செல்லக்கூடாது என்று அறிவிக்கப்பட்ட பிறகு அது முடிந்துவிட்டது. 35 வருடங்களுக்கு முன்பாக. உள்ளம் மட்டும்தான் நம்முடைய கோயில் என்பதை அறிவிப்பதற்காக வேண்டி அதில் வாழ்ந்த பிறகு அதில் இருக்கக்கூடிய சத்தியத்தை எடுத்து கூறிக்கொண்டிருக்கும் பொழுது ஏற்றுக்கொள்ளுங்கள். உள்ளத்திற்கு நிகரான கோயில் கிடையாது என்பது. பொய்யையும் மாயையும் நம்பி நான் இதுவரை முன்னோர்கள் கற்பித்த வழிமுறைகளில் சீரடைந்தது போதும். இப்பொழுது நான் திரும்புகின்றேன் என் உள்ளத்தின் பக்கம். அழகான செய்திகள். இதற்கு நிகரான எனக்கு ஒரு ஆறுதல் அரவணைப்பு இல்லை என்பதையும் ஒவ்வொருவரும் உணர்வீர்கள். இதேதான் மற்ற மனிதர்கள் உங்களுக்கு சொல்லும்பொழுது கவலை வேண்டாம், காலம் மாறும் சொல்லும்பொழுது, அந்த காலம் இனி வரக்கூடிய காலமாக இருக்கின்றது, அதற்கான அறிவு நம்மிடம் கிடையாது, ஞானங்கள் மிகுந்த அந்த காலத்திற்கு இறைவன் ஒருவன்தான் பொறுப்பு என்று இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை மற்ற மனிதர்கள் சொல்லும்பொழுது காலம் மாறும் கவலைப்பட வேண்டாம் தைரியமாக சொல்லும்போது கொஞ்சம் மனசு காது கிடைக்கிறது. காரணம் இதற்குரிய ஒரு வார்த்தையை பேசுகிறார். அறிந்தோ அறியாமலோ நான் உள்ளத்தின் பக்கம் திரும்பப்பட்டிருக்கின்ற அந்த வார்த்தையின் காரணமாக ஏற்கனவே இந்த மிதிப்பதை பேசுகின்றார். நிச்சயமாக இது நடக்க வேண்டும், நடக்கும், நாம் பொறுமையாக இருப்போம். இப்பொழுது இறைவனுடைய காரியம் உங்களுக்காக நிறைவேறுகிறது. அத்தியாயம் 94:1. அத்தியாயம் 94 வசனம் ஒன்று. உமக்காக நாம் உன் இதயத்தை விரிவாக்கம் செய்யவில்லையா? உங்களுடைய நெஞ்சத்தை, நெருக்கடிக்குள்ளாகின்ற நெஞ்சத்தை மனசு பெசையது, என்னால் தாங்க முடியல, இதயமே வெடிச்சிடும் போல இருக்கக்கூடியதாக இருக்குது. அந்த அளவுக்கு நெருக்கடியாக இருந்த அந்த நெஞ்சத்தை இன்னமும் விசாலமாக்கி வாழ வைத்துக் கொண்டிருப்பது யார் என்று முடியல முடியலன்னு கத்திட்டு இருக்கும் போதே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. முடியலன்னா செத்து போயிருக்கணுமே, எப்படி வாழ்றீங்க கொஞ்சம் கவனிச்சிங்களா? யார் வாழ வைத்துக் கொண்டிருப்பது? உங்களுடைய சுமைகளில், நீங்கள் சம்பாதித்த சுமைகளில் பணம் என்ற ஒன்று இல்லை என்ற நெருக்கடி. உணவு இருக்கிறது, பணம் இல்லை, உணவு இருக்கிறது, உண்மையா இல்லையா? நான் உங்களுக்கு எந்த குறையும் வைக்கவில்லை, உங்களுடைய அரசாங்கம் உங்களுக்கு உணவை தரவில்லை, பணம் கொடுத்தால் உணவு தருவேன் என்று பிடிவாதம் பிடிக்கின்றது. அவர்களுக்கு உங்களுடைய வயிற்றில் அடித்தால் தான் நீங்கள் அவர்களுக்கு அடிமையாக இருப்பீர்கள். இது அரசியல், அரசியலாகி உணவு தர மாட்டேன், உழைத்து வாழ வேண்டும் என்று கூறுகின்றார்கள். உங்களுடைய உள்ளம் கூறுகின்றது, அவரிடம் கேளுங்கள், தீர்க்கமாக கேளுங்கள், உழைப்பின் காரணமாக உணவு ஏற்றுக்கொள்ளுமா? நல்ல பசி இருந்தால் உணவு ஏற்றுக்கொள்ளுமா? பசிக்காக உணவா, உழைப்புக்காக உணவா? உங்களுடைய அரசாங்கத்திடம் கேளுங்கள், பதில் சொல்ல வேண்டும். பசிக்காக உணவு என்றால் எப்படி உழைப்புக்காக உணவு என்று தீர்மானித்தீர்கள்? அடிமைகளுக்கு தான் உணவு போட்டுட்டு உழைக்கிறதுக்காக வேண்டி, மனிதனாக வாழ்றதுக்கு உணவு அவருடைய வாழ்க்கைக்காக வேண்டி, உழைப்புக்காக அல்ல. வாழ்க்கை என்பது என்னுடைய ஒவ்வொரு மூச்சிலும் என் ஐந்து புலன்களுக்கும் சுகம், 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 அழகு, இவற்றுக்கு நிகராக வாழ்க்கை இல்லை. உழைப்பு என்பது வாழ்க்கை அல்ல. உலக மக்களுடைய போக்குகளை பின்பற்றி இனியும் நாம் சீரடையக்கூடாது என்பதற்காக தெளிவாக்கப்படுகின்றது. உலக மக்கள் ஒருவரை கூட பின்பற்றக்கூடாது, அவன் ஒருவனை மட்டும் பின்பற்றுங்கள். உங்களுக்காக அளிக்கப்பட்ட வாக்கு. இப்பொழுதும் இவ்வளவு நெருக்கடிக்குள்ளும் எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று நம்ப வைத்து உங்களுடைய போக்கில் விட்டுவிடுகின்றான். நம்பியதன் காரணமாக அவனுடைய ஞானங்களிலிருந்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், உங்களுடைய போக்கில் நீங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த இரண்டுக்கும் இடையே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய நெருக்கடியான அந்த நீங்கள் உங்கள் சுமையை உங்களுடைய முதுகை வெட்டும் அவன் இறக்கினான். 94:2 நெருக்கடி, நெருக்கடி என்று நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள், தாங்க முடியவில்லை, இதையும் எடுத்துவிடும் போன்றிருக்கின்றது. அவ்வளவு அநியாயமும் அக்கிரமங்களும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன உங்களை சுற்றிலும், தாங்க முடியவில்லை, வாழ வைத்துக் கொண்டிருப்பது யார் என்பதை பாருங்கள். உங்களுடைய இதயத்தை விசாலமாக்குகின்றான் அவன், நீங்கள் அதை கவனிக்க வேண்டும். வெளியில் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே எங்கள் மனதுக்கு அமைதி கிடைக்கின்றது. அந்த அமைதி நீங்கள் வெளியில் சொல்வது தவறு என்பதையும், இந்த அமைதிக்கு நீங்கள் செவிசாய்த்து அமைதியடைங்கள், இந்த கெட்ட வார்த்தையை பேச வேண்டாம், அநியாயம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்ல வேண்டாம். நிச்சயமாக இறைவன் அநியாயம் செய்வான் இல்லை, உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய இறைவன் உங்களுக்கு அமைதியை கொடுத்துக் கொண்டிருப்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். உங்களுடைய இறைவன் உங்களுக்கு அமைதியை கொடுத்து வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். எவ்வளவு கடினமான பாரமாக என்னுடைய உள்ளம் நிகழக்கூடிய நிகழ்ச்சிகளில் எனக்கு நஷ்டங்களாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு துஷ்ட சகனத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், அந்த நேரத்திலும் வாழ வைத்துக் கொண்டிருப்பான் இறைவன் தான் என்பதை கவனிங்கள். என்னால் தாங்க முடியலன்னு சொன்னால் செத்து போக வேண்டியதுதானே, ஏன் வாழ்கிறோம், யார் வாழ வைக்கிறது, உங்களை யார் பிடிச்சிட்டு இருக்கிறார், உங்களுடைய உயிரை நீங்கள் பிடித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நான் வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணம், ஒரு பக்கம் செத்தால் என்ன, இன்னொரு பக்கம் வாழ வேண்டும், எது ஜெயிக்குது? வாழ வேண்டும். தீமைக்கும் நன்மைக்கும் இடையே போராடி கொண்டிருக்கூடிய உங்களுக்கு, உங்களுக்கு வாழ்வு அளித்து நீங்கள் நன்மையை மேற்கொள்ளுங்கள், தீமையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டாம் என்று அறிவித்துக் கொண்டிருப்பது உங்களுடைய இதயம், உங்களுடைய உள்ளத்தில் செய்தி. யாரிடமிருந்தும் நமக்கு எந்த விதமான உத்தரவாதமும் தேவையில்லை. அதற்கு மேலான உத்தரவாதம் உங்களுடைய இறைவனிடமிருந்து, உங்களுடைய உள்ளத்தில் இருந்து, உங்களுடைய மனதிற்கு உங்களுடைய இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த மனம் உள்ளம் சார்ந்ததாக ஆகட்டும். இப்பொழுது அந்த மனமானது தனியாக உள்ளத்திலிருந்து வெளியில் பிரிந்திருக்காமல் நெஞ்சமாக மாறுகிறது. நெஞ்சார்ந்த நன்றியை இறைவனுக்கு தெரியுங்கள். மனமார்ந்த நன்றி அல்ல, நெஞ்சார்ந்த நன்றி. இதயபூர்வமானது நெஞ்சமும் இதயமும் இரண்டும் ஒன்று. என்னுடைய மனம் என்னுடைய உள்ளத்தின் பக்கம் சார்ந்திருக்கும் பொழுது அது இதயமாக மாறுகின்றது, கனிந்த இதயமாக மாறுகின்றது. இன்னொரு பொருள் நெஞ்சம், நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் என்று கூறுவோம். உளமாக சொல்றேன், மனசாட்சியத்தோடு சொல்றேன், இதயபூர்வமாக சொல்றேன். இங்கு அவர்களுக்கு இறைவன் அறிவித்திருக்கக்கூடிய நன்றாக இருக்கட்டும் என்ற அந்த செய்தி, பொறாமையின் பெருமை நீக்கப்பட்டுவிட்டு அந்த செய்தி உங்களுக்கு அறிவிக்கப்படும் பொழுது அதை மனமாக நெஞ்சாக இதயபூர்வமாக கூறுகின்றேன் என்ற வார்த்தைகள் எல்லாம் வெளிவரும். உங்களுடைய மனம் உங்களுடைய நெஞ்சமாக அமைய வேண்டும், அதாவது உள்ளம் சார்ந்ததாக இருக்க வேண்டும். உங்களுடைய மனம் இதயபூர்வமாக அமைய வேண்டும், நெஞ்சம் சார்ந்ததாக இருக்க வேண்டும். அந்த நெஞ்சம் உள்ளம் சார்ந்ததாக இருக்கின்றது. வேறு யாருடைய ஒரு உணர்வு முக்கிய பேச்சு தேவை கிடையாது. வேறு யாருடைய அரவணைப்பும் நமக்கு தேவையில்லை. எந்த ஒரு மனிதனுடைய ஆதரவான பேச்சும் தேவையே கிடையாது. நீங்கள் உள்ளத்தின் பக்கம் இருப்பீர்களானால் நீங்கள் மற்ற மனிதர்களுக்கு ஆதரவு கொடுக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக உங்களுடைய நெஞ்சம் விசாலமாகின்றது. 94:1 அத்தியாயம் 94:1, உம் இதயத்தை நாம் உங்களுக்காக விரிவாக்கவில்லையா? கடுமையான போராட்டத்தின் போது இருதயமே விடுத்துவிடுமோ என்ற அளவுக்கு நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்பொழுது உங்களுடைய நெஞ்சத்தை விசாலமாக்கி உங்களை வாழ வைத்துக் கொண்டிருப்பவனுக்கு நன்றி செலுத்துங்கள். அவனுக்கு நிகரான துணையும் இல்லை, அவனுக்கு இணையாக எதுவும் இல்லை என்பதையும் அறியுங்கள். அவனே உங்களுடைய பாதுகாவலனாக இனியும் இருப்பான் இன்று நாளிலிருந்து. உலகத்தில் எதுவுமே நிகழவில்லை, உங்களுடைய இதயத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அவ்வளவு விஷயமும். இங்கிருந்துதான் வானங்களும் பூமியும் உங்களுக்காக இயக்கப்படுகின்றன. உங்களுடைய இறைவன் சமீபம் இருப்பதன் காரணமாக, இறைவனுடைய ஆட்சியில் அவை அவ்வளவு இருப்பதன் காரணமாக உங்களுடைய இதயத்தை இறைவனுடைய அலுவலகமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். வானங்களின் மீதும் பூமியின் மீதும் உங்களுடைய அரசாங்கம் இருக்கின்றது. இனி உங்களுடைய அரசாங்கங்கள் நீங்களாக தேடிக்கொண்ட இந்த பூமியின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அரசாங்கங்களை நீங்கள் ஒருபோதும் நாட வேண்டாம். வெள்ளங்கள் ஏற்படும் பொழுதும், பூகம்பம் ஏற்படும் பொழுதும், இறைவனிடம் பேரிடர்கள் உங்களுக்காக ஏற்படும் பொழுதும் மனிதர்களுடைய உள்ளங்கள் தான் உங்களுக்கு உணவளித்தன. அரசாங்கங்கள் நிச்சயமாக கிடையாது. அதன் காரணமாக இறைவனுடைய பாக்கியம் அங்கு இறங்கியது. நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டீர்கள். பிரிந்து கிடந்த உங்களுடைய உள்ளங்களை, உங்களுடைய இதயங்களை அவன் ஒன்றுபடுத்தினான். இதற்காகத்தான் இயற்கை பேரிடர்கள் வருகின்றன. நீங்கள் ஒருவருக்கொருவர் பிரிந்து தொலைய வேண்டாம். நீ வேறு, நான் வேறு, யார் கூட்டம் பெரிது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கர்வமும் ஆணவமும் கொண்டு நீங்கள் மற்ற மனிதர்களை துன்புறுத்தும் பொருட்டு உங்களுடைய மக்களோடும் உங்களுடைய அரசாங்கங்களோடும் சேர வேண்டாம். இறைவனோடு இணைந்திருங்கள். வானங்களின் பூமியின் ஆட்சி எவன் கையில் இருக்கின்றதோ அவனோடு இணைந்திருங்கள். மனிதர்கள் ஒருவர், ஒரே ஜாதி, ஒரே மதம், ஒரே மனித இனம், இவையெல்லாம் பேசிக்கொண்டிருப்போம். அவ்விதமாக அல்ல. மனிதன் மனிதத்தன்மையோடு வாழ வேண்டும் என்ற அந்த ஒன்று மட்டும்தான். மனிதத்தன்மை என்பது ஒருவருக்கு மற்றவர் இரக்கம் காட்டுவது மட்டும்தான். மற்றபடி உங்களுக்கு வேறு எந்த வேதமும் தேவையில்லை, வேத வாக்குகளும் தேவையில்லை. இறைவன் ஒருவன் போதுமானவனாக இருக்கின்றான். நம்முடைய வாழ்க்கையினுடைய உச்சகட்ட அழகுக்கும் அமைதிக்கும் நீங்கள் கற்பனை செய்ய முடியாத நிலப்பரப்புகளில் உங்களை வாழ வைப்பான். அவ்வளவு சொர்க்கத்தின் அம்சங்களையும் கொண்ட வாழ்க்கையை உங்களுக்கு வாழ வைப்பான். நிச்சயமாக இன்று நாம் அந்த காலகட்டத்தில் இருக்கின்றோம். என்ன நிகழும் என்று தெரியாத அந்த சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுதாவது மனிதர்களை விட்டுவிட்டு இறைவனிடம் நீங்கள் தஞ்சமடைந்து விடுங்கள். இன்னமும் காலம் இருக்கின்றது. இப்பொழுதும் கூட்டம் போட்டுக்கொண்டு, கோஷம் போட்டுக்கொண்டு வீணாக உங்களுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்காதீர்கள். பின்னர் இறைவனை நீங்கள் நிந்திக்க வேண்டாம். உங்கள் மீது நிகழ வேண்டியது நிகழ்வதற்கு முன்பாக இறைவனிடமிருந்து எனக்கு நிகழாக எதனையும் மேற்கொள்ளாதீர்கள். என் ஒருவனுக்கு நிகழாக பெரும் கூட்டத்தை நம்பாதீர்கள். இறைவன் ஒருவன் தான் வானங்களையும் பூமியையும் ஆட்சி செய்வன். உங்களை எல்லாம் அவன் நிர்வகிப்பன் அவன் தான். உங்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றுக்கும் பொறுப்பேற்றுக் கொள்வன் அவன் தான். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய அறிவை பற்றிய நம்பிக்கை இறக்கும் பொழுது இறைவனே என்று திரும்புவீர்கள். வானத்தின் பக்கம் நான் உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்புகின்றேன். அங்கு என்னுடைய வாக்கு இருக்கின்றது, அது சத்தியமானது. அது வானங்களின் மீதும் பூமியின் மீதும் பெரும் சம்பவங்களாக நிகழும். நீங்கள் அதனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த சம்பவங்கள் உங்களை அடித்துவிடும். இறுதியாக நாம் இறைவனிடம் திரும்பக்கூடிய அந்த சூழ்நிலை வரும்பொழுது கண்களை மூடிக்கொண்டு இரவாக இருந்தாலும் சரி, பகலாக இருந்தாலும் சரி, நீங்கள் படுக்கையில் இருந்தாலும் சரி, எழுந்து உட்கார்ந்திருந்தாலும் சரி, நீங்கள் நடந்து கொண்டிருக்கும் போதும் சரி, உங்களுடைய விழாப்பழங்களில் நீங்கள் ஓய்வெடுக்கும் போதும் சரி, அவன் ஒருவனை மட்டுமே நினைவு கூறுவீர்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய மனதை உள்ளத்தின் பக்கம் இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரும் பிரளயத்தை ஏற்படுத்தும் போது மட்டும்தான் அவனிடம் திரும்புகின்றீர்கள். அன்று நீங்கள் எல்லாரும் ஒன்றுபடுகின்றீர்கள். உங்களுக்கு அந்த ஒட்டுமொத்த பேர்தலை நீக்கிவிட்டால் திரும்பவும் பழைய மாதிரி, என்னுடைய வழி எனக்கு, உன்னுடைய வழி உனக்கு என்று நீங்கள் திரும்பிவிடுகின்றீர்கள். நிச்சயமாக உங்கள் அனைவருடைய வழியும் இறைவன் பக்கம் இருக்கின்றது. உள்ளத்தின் பக்கம் திரும்பி அங்கு மட்டுமே வாழுங்கள். அங்கு என்ன அறிவிக்கப்படுகின்றதோ அது மட்டும்தான் சத்தியம். உங்களுடைய அறிவு எவற்றையெல்லாம் கூறுகின்றதோ அவ்வளவும் பாழானது. பாழும் கிணற்றில் நீங்கள் விடக்கூடிய அந்த பகுதியில் நீங்கள் வாழ வேண்டாம். அறிவு என்ற அந்த கேடு இனி நம்மை தீண்டக்கூடாது. கல்வி என்ற அந்த அசம்பாவிதம் இனி நமக்கு வாழ்க்கை கொடுக்கும் என்று நம்ப வேண்டாம். பணம் உங்களுடைய வாழ்க்கை அல்ல, உணவு உங்களுடைய வாழ்க்கை. உங்களுடைய உள்ளம் கூறுவதை கேளுங்கள், உணவை கேளுங்கள். அந்த உணவு அதிகமாக உங்களுக்கு விளைச்சலாகும். அதன் காரணமாக விலைவாசி குறைகின்றது. இப்பொழுதும் இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான், விலைவாசியே இல்லாத அந்த உணவு வகைகளுக்காக நீங்கள் கேளுங்கள், நான் உங்களுக்கு அதிகமாக்குகின்றேன். அதை வைத்து இனி வியாபாரம் செய்ய முடியாது. இது இறைவனுக்கு சாத்தியமா சாத்தியம் இல்லையா? 200 ரூபாய்க்கு வச்சுட்டு இருந்த வெங்காயம் இன்னைக்கு 40 ரூபாய்க்கு 50 ரூபாய் கிடைக்குதுன்னு சொன்னால் விளைச்சல் அதிகமாக்குவது தானே? அதுவும் இன்னும் அதிகமாக கூட என்று ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? பணம் பணம்னு ஏன் இப்போ கூட அடையிறீங்க? உணவை கேட்க மாட்டேங்கிறீங்க ஏன்? தண்ணியே கேட்க மாட்டேங்கிறீங்க ஏன்? பக்கத்து ஒரு காலம் தரலன்னு காட்டீங்களே தவிர வானத்திலிருந்து இறைவன் தரலையேன்னு பார்க்கலையே. இப்பொழுது உங்களுக்காக தேவையான அளவுக்கு அழகான மலை நீரை இறக்கி இருக்கின்றான். இனியும் தொடர்ச்சியாக உங்கள் மீது இறக்குவான். உன்னை விட்டுவிட்டு மனிதர்களின் நம்பிய அந்த பாவத்திற்கு நீங்கள் மன்னிப்பு தேடுங்கள். உங்களுடைய இறைவன்கள் உங்களுக்கு உள்ளுணர்வாக எது அறிவிக்கப்படுகின்றதோ அதனையே நீங்கள் பின்பற்றுங்கள். இதற்கப்பால் நீங்கள் எதனையும் பின்பற்றக்கூடாது. உங்களுடைய இதயத்தின் பக்கம், உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் இறைவன் திருப்புகின்றான், சத்தியத்தின் பக்கம் திருப்புகின்றான். நம்பிக்கை கொண்டவர்கள் நிச்சயமாக இது உண்மைதான் என்று எண்ணுவார்கள். என்ன மட்டுமல்ல, நம்பிக்கை கொள்வார்கள். இந்த நம்பிக்கை அவர்களுக்கு துன்பத்தை குறைக்கும், சுகத்தை அதிகரிக்கும். இப்பொழுது சுகம் குறைவாகவும் துக்கங்களும் கஷ்டங்களும் அதிகரித்த நிலையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். துன்பத்துடன் இன்பம் இருக்கின்றது. அத்தியாயம் 94:4. நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கின்றது. இன்னும் துன்பத்துடன் இன்பம் இருக்கின்றது. துன்பம் மிகுதியாகவும் இன்பம் குறைவாகவும் இருக்கின்றது. அந்த சுகம்தான் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது. உங்களுடைய கஷ்டங்கள் உங்களை சாகரித்துக் கொண்டிருக்கின்றன. உங்களுடைய வாழ்க்கையினுடைய வழிமுறைகள், உலகத்தினுடைய கல்வி, உலகத்தினுடைய வழிமுறைகள், உலகத்தினுடைய அறிவு, இவ்வளவும் சேர்ந்து உங்களை அடித்துக் கொண்டிருக்கின்றது. உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய சுகமாக வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை நீங்கள் ஒரு சிறிது நேரம் கவனித்தீர்கள், சொற்பமே கவனித்தீர்கள். அதற்காக வேண்டி அதுவும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இறைவன் பக்கத்திலிருந்து இப்பொழுது நான் முழுமையாக இறைவன் பக்கம் திரும்புகின்றேன். என்னுடைய கல்வி அறிவு முற்றுக்கு வருகின்றது. என் இறைவனுடைய ஞானங்கள் கொண்டு நான் வாழ்கின்றேன். எப்படி என்று தெரியாது. ஆனால் முன்பிருந்த கவலை என்னை தீண்டாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த வாழ்க்கையின் மீது நான் நம்பிக்கை கொள்கின்றேன். இப்பொழுது இது இறை உணர்வின் மீது கொள்ளக்கூடிய நம்பிக்கை. இதுவே இறை நம்பிக்கையாகவும் இந்த இறை நம்பிக்கையை நான் இன்று முதலாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய இல்லத்தை, உங்களுடைய உள்ளத்தை தெய்வ இல்லமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய மனதை உள்ளம் சார்ந்த நெஞ்சமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இதயபூர்வமான மனதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இதயத்திற்கு கேடான உங்களுடைய மனம் உங்களுடைய அறிவை நோக்கி செல்ல வேண்டாம். உங்களுடைய அறிவு பின்புறமாக, இதுவரையில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகள் உங்களுடைய அறிவு முன்புறமாக இறைவன் அமைத்திருக்கின்றான். உங்களுடைய கண்களையும் புலன்களையும் நீங்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக. இதுவரையில் வாழ்ந்த பின்னோக்கிய பார்வை, கல்வி அறிவு என்ற இந்த கெட்ட வாழ்க்கை நமக்கு இனிக்கூடாது. அதனை படிக்கும் பொழுதுதான் நன்றறிவை கூறுவேன் என்று கேளுங்கள். கடந்த காலத்தை பற்றி நான் நினைக்க வேண்டாம், வருங்காலத்தை பற்றி நான் நினைக்க வேண்டும். என்ன செய்வது? தண்ணீரை எப்படி நீங்கள் படைப்பீர்கள் வருங்காலத்திற்கு? உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும். உயிரை பற்றி என்ன அறிந்திருக்கின்றீர்கள்? இதுவரை ஆராய்ச்சியது என்ன? உயிர் எங்கிருக்கிறது? மனதில் டிப்ரெஷன் ஏற்பட்டுவிட்டது, மன அழுத்தம் ஏற்பட்டுவிட்டது, டென்ஷன் ஜாஸ்தியாயிருச்சு. என்ன டென்ஷன் ஜாஸ்தியாயிருச்சு? என்ன அழுத்தம் ஏற்பட்டது? இந்த அழுத்தத்தை குறைப்பதற்கு என்ன வழி? சுகமான வாழ்க்கை உங்களுக்கு நிரப்பமாக அமைய வேண்டும். உங்களை சுற்றிலும் எந்த தேவைக்கும் எந்த குறையும் எக்காலத்தும் இருக்கக்கூடாது. என்ன ஆராய்ச்சி? இதற்காக வேண்டி காற்று படைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த காற்றை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? மருந்தை படைத்து உயிரை காப்பாற்றுகிறேன் என்று கூறுகின்றீர்கள். உங்களுக்கு காற்றில் இருக்கக்கூடிய உயிர் சக்தி இல்லாவிட்டால் நீங்கள் இறந்து போவீர்கள். காற்றை பற்றி எனக்கு தெரியும் என்று அவர்கள் செயற்கை சுவாசம் வைக்கின்றார்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய நிலைமை மோசமாகிறது. இனி பிழைக்க மாட்டான் என்று உங்களுக்கு தெரியும். எப்ப நான் காத்து தர்றேன்னு சொல்லிட்டு முகமூடி வச்சாங்களோ அன்னைக்கு நாம் இறந்து விட்டோம், நாம் பிழைக்க மாட்டோம், நிலைமை மோசமாக கொண்டிருக்கின்றது என்பதை இவன் அறிவித்துக் கொண்டிருக்க, இப்பொழுது இறைவன் பக்கம் திரும்புகள் என்று கூறும்பொழுது நிச்சயமாக முகமூடி வச்சதுக்கு அப்புறம் கடவுளையும் திரும்புகிறோம். அது நடந்து கொண்டிருக்கின்றது. டாக்டர்களிடம் கேட்கின்றோம், இவன் பிழைக்க மாட்டான், ரொம்ப மோசமாக இருக்குது, அதனையும் ஏற்றுக்கொள்கின்றோம். இந்த இரண்டை எது நீங்கள் நம்புறீங்களோ அது வேலை செய்யும். கடவுளை நம்புபவர்கள் இதனையும் நம்புவார்கள், டாக்டர்களை நம்புபவர்கள் நிராகரிப்பார்கள். உங்களுடைய உள்ள மூடப்பட்டுவிட்டது, உள்ள மூடப்பட்டுவிட்ட பிறகு உங்களுக்கு வாழ்க்கை இல்லை. கஷ்டத்தோடு உங்களுடைய வாழ்க்கை முடியும் வரையில் துயரங்களோடு வாழ வேண்டும். இந்த வாழ்க்கை நமக்கு ஆகாது. நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்கள் சத்தியத்தின் மீது அவர்கள் உறுதியாக நம்பிக்கை கொள்ளட்டும். அத்தியாயம் 20:13. இன்னும் நான் படைக்கப்பட்ட அவ்வளவு படைப்புகளிலும் வானங்களிலும் பூமியிலும் உங்களை நான் தேர்ந்தெடுத்தேன். என்னுடைய நேரடியான பேச்சுக்காக நீங்கள் சேவிப்பதற்காக நான் மனிதனை தேர்ந்தெடுத்தேன், உள்ளத்தை அமைத்தேன், என்னுடைய பேச்சுக்களை அதை உணர்வாக அமைத்தேன். அந்த உள்ளுணர்வை நீங்கள் பின்பற்றுங்கள். அத்தியாயம் 20:13. நான் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கின்றேன், என்னை பின்பற்றுங்கள். இறைவனே என்று அழைக்கும் பொழுது நான் ஏற்கனவே உங்களிடம் பேசிக் கொண்டிருப்பதை கவனியுங்கள். என்னிடம் எதனையும் கேட்பதற்காக நீங்கள் அழைக்கவில்லை. எதனை என்னிடம் கேட்கப் போகின்றீர்களோ அதை நான் தான் உங்களுக்கு அறிவித்தேன். அந்த அறிவிப்பை ஏற்றுக்கொண்டு பிறகு எந்த விதத்தில் போகின்றீர்கள், யார் உங்களிடம் பேசியது என்று தெரியாத நிலையில். காரணம், என்னுடைய கடவுள் பள்ளிவாசலில் இருக்கின்றார், உங்களுடைய கடவுள் கோயிலில் இருக்கின்றார், அவருடைய கடவுள் தேவாலயங்களில் இருக்கின்றார், இங்கு இல்லை. ஆக நான் இதை எடுத்துக்கொண்டு அவரிடம் செல்ல வேண்டும். நிச்சயமாக அவ்வளவு மாயையும் பொய்யும் இங்கு உங்களுடைய சத்தியம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது, உண்மையான ஆலயம் இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது, திறந்தவனம் இருக்கின்றது. நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள், பிழைக்க வேண்டும், சுகமாக வாழ வேண்டும் என்று ஏற்றுக்கொண்டீர்கள். அதன் காரணமாக நீங்கள் உள்ளத்தின் பக்கம் திருப்பப்பட்டீர்கள், நியாயமான ஒன்றின் பக்கம் திருப்பப்பட்டீர்கள். இங்கு உங்களுக்காக இதயம் திறக்கப்பட்டிருக்கின்றது, நாம் நுழைகின்றோம். இந்த இடத்தில் தான் நாம் நம்முடைய நம்பிக்கை அதிகரிக்கின்றோம், உணர்வடைகின்றோம், கண்களை மூடுகின்றோம், கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கின்றோம். பிறகு மீண்டும் என்னுடைய உலக வாழ்க்கையின் பக்கம் திரும்பும்போது பழைய அறிவு என்னை மீண்டும் தூண்டுகிறது. உணர்வின் பக்கம் அதிகமாக சார்ந்து வரும்பொழுது துன்பங்கள் குறைந்து சுகம் அதிகரிக்கும், அமைதி அதிகரிக்கும், கஷ்டங்கள் இருக்காது, கவலைகள் இருக்காது. கவலையற்ற வாழ்க்கையை நீங்கள் கேளுங்கள். இப்பொழுது அவன் சொல்வதை கேளுங்கள், கவலையற்ற வாழ்க்கையை கேளுங்கள், துக்கமில்லாத வாழ்க்கையை கேளுங்கள். நான் இறந்தவற்றை பற்றி கவலைப்பட மாட்டேன். இனி வரவிருக்கக்கூடிய வாழ்க்கை நான் இறந்த வாழ்க்கையை விட சிறப்பானது இப்பொழுது நான் நம்புகிறேன். அதைத்தான் உங்களுடைய இதயத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள், அங்கு கேளுங்கள். நான் இப்பொழுது பலரும் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம், தேவைக்கு உரிய வகையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கேளுங்கள் உங்களுடைய இறைவன் கூறுவதை, இதைவிட சிறப்பான வாழ்க்கை வேண்டுமா வேண்டாமா கேட்டுக்கொண்டிருக்கின்றான். நீங்கள் எந்த நேரம் இருந்தாலும் சரி, இதைவிட சிறப்பான வாழ்க்கை வேண்டுமா வேண்டாமா என்று இறைவன் கேட்டுக்கொண்டிருக்கிறான். பதிலளியுங்கள், வேண்டாம், இதுவே போதும் என்று சொல்லக்கூடியவர்கள் யார்? இல்லை, இதைவிட நல்ல வாழ்க்கை வேண்டும் என்று கூறக்கூடியவர்கள் யார்? அவ்வளவும் அழகான விஷயங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆக நான் எவ்வளவு பணக்காரராக இருந்தாலும் சரி, எவ்வளவு சுகபோகங்கள் வாழ்ந்திருந்தாலும் சரி, உலகத்தினுடைய சுகப்பொருள்களை கொண்டு வாழ்ந்திருந்தாலும் சரி, இப்பொழுது என்று கேட்கப்படுமானால் இதைவிட பாக்கியம் மிக்க சிறந்த வாழ்க்கை வேண்டுமா என்று கேட்டால் ஆம் என்று கூறுவேன். அப்படி என்றால் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை, அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? இனி நான் பெருமைப்பட மாட்டேன், இந்த வாழ்க்கையை கொண்டு நான் திருப்தி அடைய மாட்டேன், நான் இனியும் வாழ வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன், என்னுடைய வருங்காலம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது, இன்னமும் காலம் இருக்கின்றது, நான் எதிர்நோக்கக்கூடிய காலம், முன்னோக்கக்கூடிய காலம் என்னுடைய அறிவுக்கு எட்டாத ஒன்று, நாளைய வாழ்க்கை என்னிடம் கிடையாது. ஆகவே ஒரு புது வாழ்க்கையை நான் ஒவ்வொரு மூச்சிலும் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். என் வாழ்க்கை முடியும் வரையில் புதிய மூச்சுக்களில் வாழ வேண்டும், பழைய பெருமூச்சுக்களில் ஏக்க பெருமூச்சுக்களில் வாழ வேண்டாம், பெருமை கொண்ட மூச்சில் வாழ வேண்டாம், இதைவிட சுகங்கள் அதிகரிக்க வேண்டும். யாரிடமும் பணிவில்லாத ஒரு பெருமையை கொண்டு வாழ்ந்த அந்த வாழ்க்கை இனி பணிவோடும் இரக்கத்துடனும் கருணையோடும் அருளோடும் வாழ வேண்டும். மனிதர்களை ஒரே இனமாக பார்க்க வேண்டும், மதங்களை தாண்டி வாழ வேண்டும். மதங்கள் வேண்டுமா, மனம் வேண்டுமா, இதனையும் உங்களுடைய உள்ளம் கேட்கிறது, உங்களுடைய இறைவன் கேட்கின்றான். எது வேண்டும்? மதம் பிடித்தவர்களாக வாழ வேண்டுமா, மனம் படித்தவர்களாக வாழ வேண்டுமா? மதம் பிடித்தவர்கள் பேய் பிடித்தவர்களாக வாழ வேண்டுமா, பணம் பிடித்தவர்களாக வாழ வேண்டுமா, அல்லது மனம் படைப்பவர்களாக வாழ வேண்டுமா? மனம் படைத்தவர்களாக வாழுங்கள். மனமிக்க புது வாழ்க்கையில் உங்களை வாழ வைப்பேன், தூய்மையான வாழ்க்கையில் உங்களை வாழ வைப்பேன், எந்த தீட்டும் தீண்டாத வாழ்க்கையில் உங்களை வாழ வைப்பேன். நம்பிக்கை கொள்ளுங்கள். இப்போ நான் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே கழிவுகளாக வெளியேறுது. மொத்த கொள்ளளவும் கழிவு, தண்ணீரும் மொத்த கொள்ளளவும் கழிவு. நீதாக வெளியேற வேண்டும். இந்த கழிவே இல்லாத உணவும் தண்ணீரும் வேண்டுமா என்று கேட்கின்றான். என்னுடைய குடல்களுக்கும் என்னுடைய சிறுநீரகங்களுக்கும் எந்த தேவையும் இல்லாத கழிவுகள் நீக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லாத குடிப்பாற்றுதலும் உணவூட்டுதலும் வேண்டுமா என்று கேட்கின்றான். நீங்கள் கற்பனை செய்ய முடியாதது, ஆனால் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று கூற வேண்டாம், வேண்டும் என்று கூறுங்கள். வேண்டுதல் எல்லாமே உங்களுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டுமே தவிர, உங்களுடைய அறிவுக்கு உட்பட்டதாக இருந்தால் அது வேண்டுதல் இல்லை. மீண்டும் கடிபட்ட வாழ்க்கைத்தான், இழிவான வாழ்க்கைத்தான் கேட்கின்றீர்கள். உங்கள் அறிவுக்கு அப்பாற்பட்ட எல்லைக்கு அப்பால் நீங்கள் விரும்புங்கள். கடந்த கால வாழ்க்கையில் வாழாதீர்கள். நிகழ்கால வாழ்க்கை உங்களுக்கு இல்லை, இனி வருங்கால வாழ்க்கை இன்னும் சிறப்பானதாக. பொதுவாக வாழ்க்கையில் கூடிய கஷ்டங்கள் நீக்கப்பட்டதும், நஷ்டங்கள் நீக்கப்பட்டதும், வேதனைகள் நீக்கப்பட்டதும், துன்பங்கள் நீக்கப்பட்டதும், கவலைகள் நீக்கப்பட்டதும், பெருமை பொறாமை நீக்கப்பட்டதும், மனப்பூர்வமான இதயபூர்வமான உளப்பூர்வமான வாழ்க்கையை நீங்கள் விரும்புங்கள். நெஞ்சார்ந்த வாழ்க்கை உங்களுக்காக உண்டு, வேண்டுமா வேண்டாமா? உங்களுடைய அறிவை கொண்டு, உங்களுடைய மூதாதைகளின் அறிவை கொண்டு, இப்பொழுது இருக்கக்கூடிய மூதேவிகளின் அறிவை கொண்டு ஒரு காலம் முடியாது. உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும். தனித்தன்மையோடு விளங்குங்கள். ஒவ்வொருவருக்கும் தனித்தனிய முறையே துன்பமும் இன்பமும் கலந்திருக்கின்றது. தனித்தனியை விரும்புங்கள். முழுமையாக உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் சார்ந்து விடுங்கள். அங்கு உங்களுக்கான வித்தியாசங்கள், எந்த அளவுக்கு நான் உள்ளத்தின் பக்கம் சார்ந்திருக்கின்றேன், எந்த அளவுக்கு பெருமை கொண்டு நான் சம்பாதித்தேன் என்று உலக அடிப்படையில் மீண்டும் திரும்புகின்றேன். நன்றி கெட்டவர்களாக இவ்வளவும் கொண்டு உங்களுடைய இதயத்தில் சீர்தூக்க பார்க்கப்பட்டு ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான உயர்வுடைய வாழ்க்கை இருக்கின்றது. அது ஒரு கடற்கொள்ளை வண்ணமிகு வாழ்க்கையாகும். ஒவ்வொருவருக்கும் அவருடைய உள்ளத்தின் அளவில் சார்ந்திருந்த வாழ்க்கைக்கு உயர்வான தன்மைகளும் நிலைப்பாடுகளும் நிச்சயமாக அமைக்கின்றான். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் நிலைப்பாடுகள் உயர்ந்தவர்கள். யாரும் யாருக்கும் தாழ்ந்தவர்கள் இல்லை. இவ்வகையில் வாடும்பொழுது தானும் பெருமைப்பட முடியாது, மற்றவர்களையும் பெருமைப்படுத்த முடியாது. எல்லா புகழும் இறைவனுக்கு, அகிலங்களும் நன்றாவுக்கு என்று அந்த வார்த்தை உங்களுக்கு நெஞ்சத்தில் நிகழும். இந்த வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கையினுடைய பிரதானமாக எடுத்துக் கொள்ளுங்கள். உள்ள நுழைவின் வாயிலாக அறிவிக்கப்படுவதற்கு நீங்கள் செய்வித்தீர்களா? உங்களுடைய உள் உணர்வு எதை அறிவிக்கிறதோ அதற்கு நீங்கள் செய்வித்தீர்களாக. உங்களுடைய உள்ளுணர்வை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களை இறைவன் செய்வியிருக்கின்றான். வேண்டும் என்று கூறக்கூடிய அந்த வேண்டுதலை இறைவன் செய்வியிருக்கின்றான். இனி உங்களுடைய வாழ்க்கையை அவன் எப்படி நடத்த வேண்டும் என்று தனித்தனியே முறையை அவன் நன்கறிந்தவன். எந்த அளவுக்கு நீங்கள் உள்ளத்தையை நம்பினீர்கள் என்பதை இறைவன் அறிகின்றான். தனித்தனியே முறையை உங்களை உயர்த்துவதற்கு இறைவன் நிச்சயமாக ஆற்றல் மிக்கவன். கணக்கெடுப்பதிலும் அவன் தீவிரமானவன். உங்களுடைய உயர்வை கணக்கிடுவதிலும் அவன் அழகானவன். நன்மைகளை பெருக்குவதிலும் அவன் பொறுப்பேற்றுக் கொண்டான். தீமைகளை நீக்குவதற்கும் அவன் ஆற்றல் மிக்கவன். இதில் எதனையும் நீங்கள் மறுப்பீர்கள்? எப்படி இந்த தரங்கட்டு அறிவை மூளையில் வைத்துக் கொண்டு ஒரு மூளையில் உட்கார்ந்து கொண்டு நொறுங்கிக் கொண்டிருப்பீர்கள்? சனியை முடிச்ச மூளையை விட்டு விலகுங்கள். உங்களுடைய விசாலமான நெஞ்சத்தின் பக்கம் திரும்புங்கள். அறிவு என்ற குப்பை தொட்டியின் பக்கம் நீங்கள் செல்ல வேண்டாம். சாக்கடை அறிவு, விபச்சார அறிவு, காசுக்கு விளைவக்கூடிய இந்த அறிவு வேண்டாம். இதுவரையில் நாம் சம்பாதித்த அந்த பணம் இனி நன்மையாக மாற வேண்டும். இறைவன் கூறுகின்றான், நீங்கள் சம்பாதித்ததிலிருந்து என்னை நம்புங்கள், செலவு செய்யுங்கள். யாருக்கு உங்களுடைய மனம் இறங்குகின்றதோ கொடுங்கள். நீங்கள் சம்பாதிப்பது செலவு செய்வதற்காக என்று நான் கூறுகின்றேன், ஆனால் நீங்கள் சம்பாதிப்பது சேமித்து வைப்பதற்காக என்று நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கற்பிக்கப்பட்டிருக்கின்றீர்கள். சிறு துளி பெருவெள்ளம் சேர்த்து வையுங்கள். வெள்ளம் வந்தால் மூழ்கி போகாமல் வாழ்வோமா? அதில் என்றென்றும் நீரோட்டமாக என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டுமா? சின்ன சின்ன துணியாக சேர்த்து வெள்ளத்தில் நான் மூழ்கணுமா? அந்த பணத்தை வச்சு என்ன செய்ய போறீங்க? வாழ்க்கை பூராவும் நக்கிக்கிட்டே இருந்துட்டு பணம் நிறைய சேர்ந்துருச்சு. இந்த நக்கல் பற்றி கடைசி வரைக்கும் இருக்கும். அந்த பணமும் உங்களுக்கு உதவாது. பணம் வேண்டுமா உணவு வேண்டுமா? பணத்தை செலவு செய்ய உணவு தர்றேன், நான் தரேன் உணவு, கடையில் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. உங்கள் கால்களுக்கு கடையில் கார்பெட் மாதிரி உங்களுடைய உணவுகள் அவ்வளவுமே இருக்கும். வானங்களும் பூமியும் உங்கள் கால்களுக்கு கடையில் நான் அமைச்சிருக்கின்றேன் என்பதை பாருங்கள். இவற்றில் எந்த ஒன்றுக்கும் நீங்கள் வணக்கம் செலுத்திவிட வேண்டாம், உங்களுடைய உள்ளத்திற்கு வணக்கம் செலுத்துங்கள். எது வேணும்? இந்த பூமி தான் எனக்கு தாயின்னு சொன்னால் தாயை மிதிக்கக்கூடாது, நீங்கள் தலைகிறேன் இருங்க, அப்படி தான் வாழணும். தாய் வண்ணே மண்ணே வணக்கம் சொல்கிறோம், அது மேலே கால வச்சுட்டு இருக்கீங்களே தெரிய வேண்டாமா? இல்லை, உங்கள் கால்களுக்கு அடியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தாய், எந்த தாயும் காலில் பட்டு மிதிக்க மாட்டோமே, தலைகளை தான் நிற்கணும் இப்படி தாங்கிட்டு. எப்படி நாம் நம்முடைய கற்பனையில் எவ்வளோ கீழானவர்களாக இருக்கின்றோம், ஊர் மக்களிடமே அலங்கார பேச்சுக்களை கேட்டுக்கொண்டு என்பதையும் கவனியுங்கள். சத்தியத்தோடு வானங்களும் பூமியும் என் கால்களுக்கு அடியில் என்று கூறுங்கள். இவற்றில் எந்த ஒன்றையும் நான் வணங்க மாட்டேன், என் உள்ள தேவையுடைய அந்த வாக்கு உணர்வை தேவையில் எதனையும் வணங்க போன் நான் இல்லை. அங்கு நான் என்னுடைய மனமார்ந்த வாழ்க்கையில், என் இறைவனுக்கு பொருத்தமான வாழ்க்கையில், அவன் நம்மை பற்றி திருப்தி கொண்ட வாழ்க்கையில் இன்று நாம் நுழைகின்றோம் என்பதை ஆணித்தனமாக நம்பிக்கை கொள்ளுங்கள். சத்தியத்தின் வாக்கின்படி இன்று நம்முடைய வாழ்க்கையை உள்ளம் நோக்கியதாகவும், நெஞ்சார்ந்த வாழ்க்கையாகவும், மனமார்ந்த வாழ்க்கையாகவும், இதயம் கலைந்த வாழ்க்கையாகவும் இன்று முதலாக வாழ வேண்டிய அந்த சூழ்நிலைக்குள், அழகான அந்த பாக்கியங்களுக்குள் இன்று நாம் நுழைக்கப்பட்டிருக்கின்றோம். இனி நமக்கு கவலையும் பயமும் இல்லாத சொற்க பூங்காவனமான வாழ்க்கை நமக்காக அனுமதிக்கப்பட்டதாக ஆகிவிட்டது, ஏற்றுக்கொள்வோம். மனிதர்களை பின்பற்ற மாட்டோம் ஒரு காலம், கல்வி என்ற அந்த விபச்சாரியை பின்பற்ற மாட்டோம். இனி எனக்கான அறிவு என் இறைவனிடமிருந்து வரக்கூடிய ஞானங்கள், அறிவை எல்லாம் மிகைத்தது ஞானங்கள், அவனிடமிருந்து கிடைக்கப்படக்கூடிய அந்த ஆதல் மிக்க ஆற்றல் மிக்க வாழ்க்கையை உணர்வாக நான் கிடைக்கப்படும் பொழுது ஏற்றுக்கொண்டேன். இனி எதனை ஏற்றுக்கொண்டேனோ நிச்சயமாக ஏற்றுக்கொண்டான். உங்களுக்காக அவன் எதனை அறிவித்தானோ, எதனை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ, உங்களுக்காக நிறைவேற்றி தருவன் இறைவன் தான். கூட்டங்களும் கோஷங்களும் போராட்டங்களும் கூடாது, ஒருபோதும் கூடாது. உங்களுடைய போராட்டங்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டிருப்பீர்கள், நீங்கள் மனிதர்கள் கூட்டங்கள் போராட்டங்கள் என்று தொடர் சங்கிலி போராட்டம் என்று கூறுகிறது, அப்படி தான் மனித சங்கிலி. அத்தியாயம் 14:49, இறைவனை மறந்துவிட்டு நாங்கள் போராடி எங்களுடைய நன்மையை பெற்றுக்கொள்வோம், யாரிடமிருந்து நீங்களே அதிகாரம் கொடுத்துவிட்டு அவர்களிடமிருந்து நீங்கள் நன்மையை பெற விரும்புகின்றீர்கள். தங்களை தாங்களே சங்கிலிகளால் பிணைத்துக் கொண்டு வாழ்வதை நீங்கள் காணுகின்றீர்கள். குற்றவாளிகளாக நாம் ஆகிவிட்டோம். இந்த வாழ்க்கையை நமக்கு கூடாது. மனிதர்களோடு இணையாதீர்கள், உங்களுடைய தரம் குன்றிவிடும். உள்ளம் சார்ந்த வாழ்க்கையை, மனமார்ந்த வாழ்க்கையை வாடுங்கள். இறைவன் உங்களை தன்னிகளாக அந்த உயர்வில் உங்களுடைய மாண்பையும் உங்களுடைய தனித்தன்மையையும் மனிதத்தன்மையும் மனிதன் என்ற அந்த அந்தஸ்தையும் உங்களுக்காக கொடுத்து உயர்த்தி அழகான வாழ்க்கையில் வாழ வைப்பான். இன்று முதலாக நம்முடைய நம்பிக்கையை இறைவன் என்று ஏற்றுக்கொண்டான், நம்முடைய வாழ்க்கை என்று புதிய வாழ்க்கையாக மாறுகிறது.